உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் மண்ணில் வாழ்ந்து கரும்பை தாக்கும் பூச்சிகளும் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளும் அவற்றை ஒருங்கிணைந்து கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை பற்றியும் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றுவதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பூச்சியியல் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வரும் முனைவர் பாஸ்கரன் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு அறிந்து கொள்வோம், வாருங்கள்.
மண்ணில் வாழ்ந்து கரும்பை தாக்கும் பூச்சிகளும் அவற்றை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளும் இப்பொழுது நாம் காணலாம். வேர்ப்புழு, முதலாவதாக கரும்பு பயிரானது முழுவதும் காய்ந்து சருகாக மாறிவிடும் நிலைக்கு வரும். அவ்வாறு வரும் பொழுது நாம் கரும்பை அசைத்து பார்த்தாலோ அல்லது கையால் பிடுங்கி பார்த்தாலோ வெகு சுலபமாக கரும்பு கையுடன் வந்துவிடும். அவ்வாறு வரும் பொழுது அதன் அடிப்பகுதியான வேர்பகுதியை நாம் ஆய்வு செய்யும் பொழுது அவ்வேர்கள் அனைத்தும் கடித்து மென்று உண்ணப்பட்டிருக்கும் அல்லது வேர்களே காணப்படாது. இவ்விரண்டு வகையான சேதங்களும் இருக்கும் பொழுது இச்சேதங்கள் எதனால் ஏற்படுகிறது என நாம் பார்த்தால், வேர்ப்புழு என ஒரு வகை புழுக்கள் கரும்பின் வேர்பகுதிகளை உண்டு கரும்பின் வேர்கள் செய்யும் பணிகளான நீர் உறிஞ்சுதல் மற்றும் சத்துக்களை மண்ணிலிருந்து கரும்புக்கு கடத்துதல் போன்றவற்றை தடுப்பதன் மூலம் கரும்பின் சோகையானது காய்ந்து விடுகிறது. இவ்வண்டின் இளம் புழுக்கள் வெண்மையாக இருக்கும். பூமியின் உள்ள வெண்மையான இளம் வேர்களை இவைகள் கடித்து உண்பதால் இவ்வேர்கள் காய்ந்து போய்விடும். சில சமயங்களில் கரும்பின் சதை பகுதியையும் இது உட்கொண்டு துளைத்து உச்செல்லும். இவ்வனப்பகுதியை ஒட்டிய நிலங்களில் கரும்பை பயிரிடும் பொழுதும் மணல் சாரியான இடங்களில் கரும்பை பயிரிடும் பொழுதும் இப்புழுக்களின் தாக்கம் வெகுவாக காணப்படுகிறது. இப்புழுக்களின் வாழ்க்கை சரிதமானது ஒரு வருட காலம் உண்டு. கோடை மழைக்கு பிறகு அக்டோபர் முதல் நவம்பர் வரை இவ்வண்டின் முட்டையிடும் காலமாகும். டிசம்பரின் முட்டை பருவம் 15 நாட்கள். இவ்வண்டின் வெண்மையான வெண்ணிற இளம் புழுக்கள் அங்கக பொருட்களை உண்டு மண்ணில் வாழும். இரண்டாம் மற்றும் மூன்றாம் பருவ புழுக்கள் வேர்களை கடித்து உண்டு அவற்றின் மூலம் தன் வாழ்க்கையை தொடரும். மூன்றாம் பருவம் ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையிலும் கூட்டுப்புழு பருவம் 14 வாரங்களாகும். இப்புழுவின் மேலாண்மை முறைகள். ஆழ உழவு செய்ய வேண்டும். நமது வயலை கரும்பு பயிரிடுவதற்கு முன் ஆழ உழவு செய்வதன் மூலம் இப்புழுக்கள் வெளியில் தென்படும். அவ்வாறு வெளியில் தென்படும் புழுக்களை பறவைகளும் மற்ற ஊன் விழுங்கிகளும் எடுத்து உன்றுவிடும். இதன் மூலம் இயற்கையாகவே நாம் இப்புழுக்களின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். உயிர்கொல்லியான நூற்புழுவை இதன் புழுக்களுக்கு எதிராக பயன்படுத்துவதன் மூலமும் இப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். பிரிவேரியா பிராங்கைட்டிஸ் என்றும் பூஞ்சாணத்தை பயன்படுத்துவதன் மூலம் இப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். ஒரு ஹெக்டேருக்கு 1 என்ற எண்ணிக்கையில் விளக்கு பொறியை சாயங்கால நேரங்களில் வைப்பதன் மூலம் தாய் வண்டுக்களை கவர்ந்து இழுத்து இதனை அழிப்பதன் மூலமும் இதன் தாக்குதலை குறைக்கலாம். கரும்பு வயலில் வேப்ப மர கிளைகளை நட்டு வண்டுகளை கவர்ந்து அழிக்க வேண்டும். வேப்ப முன்னாக்கை ஹெக்டேருக்கு 500 கிலோ என்ற விதத்தில் உழவிற்கு முன் இடுவதன் மூலம் இப்புழுக்களின் தாக்குதல் வெகுவாக குறைக்கப்படுகிறது. மற்றும் பூச்சிக்கொல்லிகளான பிப்ரோனில் 0.3G என்ற மருந்தை ஹெக்டேருக்கு 25 கிலோ மணலுடன் கலந்து இடுவதன் மூலம் இப்புழுக்களின் தாக்கத்தை குறைக்கலாம். காட்ரா பைராக்ளோரைடு என்ற அங்கக மருந்தை ஹெக்டேருக்கு 15 கிலோ மணலில் கலந்து இடுவதன் மூலமும் இதை கட்டுப்படுத்தலாம். குளோரிபைரிபாஸ் 4G என்ற குரணையை மே மற்றும் ஜூன் மாதங்களில் கரும்பு வயலின் அருகிலுள்ள வேப்ப மரங்களுக்கு இட்டு இதனை கட்டுப்படுத்துவதன் மூலம் தாய் வண்டுகள் வேப்ப மரங்களில் முட்டையிட்டு அதன் மூலம் வரும் சிறு வண்டுகளை அழிப்பதன் மூலமும் இதனை கட்டுப்படுத்தலாம். ஏப்ரல் மாதங்களில் பெய்யும் முதல் மழைக்கு பிறகு 3 நாட்கள் கழித்து நாம் கட்டாயமாக விளக்கு பொறியை நமது கரும்பு வயலில் வைக்க வேண்டும். அவ்வாறு வைப்பது மட்டும் இப்புழுக்களை கட்டுப்படுத்தாது, தாய் வண்டுகள் கூட்டுப்புழுவிலிருந்து வெளிவரும், அதை சேகரித்து அழித்து விடுதல் மிகவும் இன்றியமையாத ஒரு முறையாகும். இதற்கு அடுத்ததாக கரையான். செம்மண் காடுகளில் நாம் கரும்பு பயிரை பயிர் செய்யும் பொழுது இக்கரையானின் தாக்குதல் வெகுவாக காணப்படும். முதல் கரும்பு நடவு கரும்பில் இக்கரையானின் தாக்குதல் சிறிதளவே காணப்பட்டாலும் அடுத்தடுத்து நாம் விடும் கட்டை கரும்புகளில் இக்கரையானின் தாக்குதல் பெரிதும் இருக்கும். கரையானின் தாக்குதல் எப்படி இருக்கும் என்றால், இக்கரையான்கள் கூட்டங்கூட்டமாக வாழும் பூச்சி இனமாகும். சில இடங்களில் கரும்பு பயிரானது கரையானால் மிகவும் பாதிக்கப்படுகிறது. அதிக வெயில் வறட்சி காலங்களில் இக்கரையான்களை கரும்பை அதிகமாக தாக்கும் வாய்ப்புள்ளது. இவை கரும்பு கரணைகளை தாக்கி தின்பதால் சுமார் 40-55% வரை முளைப்பு வெளிவராமல் முளைப்பு திறன் பாதிக்கப்படுகிறது. ஒடோன்டோடமிஸ் ஒபிசஸ் என்னும் கரையான் கரும்பு பயிரிடம் எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டில் காணப்படுகிறது. இவற்றை மேலாண்மை செய்வது என்பது நீர் பாசனம் செய்தால் கரையான் தாக்குதலிலிருந்து தற்காலிகமாக நாம் கரும்பு பயிரை காப்பாற்றி கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் குளோரிபைரிபாஸ் 50 TC அல்லது பைஃபென்த்ரீன் போன்ற மருந்துகளை 5 மில்லி 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கரைந்து கரையான் புற்றுக்கள் இருக்கும் இடங்களில் ஊற்றுவதன் மூலம் கரையானை அழிக்கலாம். அல்லது கரையான் புற்றுக்கள் தென்பட்டால் அவற்றிலிருந்து ராணி கரையானை நாம் சேகரித்து அழித்துவிட்டால் அக்கரையான் இனம் முழுவதும் அழிந்துவிடும். அவ்வாறு நாம் கைகளால் சேகரித்து அழிக்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இது மட்டுமில்லாமல் இவை இரண்டும் கரும்பின் மண்ணிற்கு கீழ் வாழ்ந்து கரும்பு பயிரை தாக்கும் மிக முக்கியமான பூச்சிகளாகும். அடுத்ததாக சார் உண்ணும் பூச்சிகளும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகளும், கரும்பு பயிரில் எவ்வாறு நாம் சாருண்ணும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி பார்ப்போம். தோகை தத்து பூச்சி அல்லது கரும்பு பயிரில்லா பூச்சி. சில சமயங்களில் கரும்பு பயிர்களில் இவ்வகை பூச்சிகள் மிகவும் அதிகமாக காணப்படும். இப்பூச்சியானது பழுப்பு மங்கலான நிறமாக இருக்கும். முன்பகுதி மூக்கு போல் நீண்டு காணப்படும். இப்பூச்சியின் இளம் பூச்சிகளானது கரும்பு பயிரின் இலைகளுக்கு அடியில் 2 வால் போன்ற மெழுகு கொண்டு வெண்மை நிறத்தில் காணப்படும். இவைகள் தொடர்ச்சியாக கரும்பு பயிரில் சாரை உறிஞ்சுவதால் கரும்பு பயிரின் இலைகளானது முதலில் நீர்க்கல் தெளித்தாற்போல் தோன்றும், பின்பு இளம் மஞ்சளாக மாறும். அதன் பிறகு கரும்பின் வளர்ச்சி குன்றிவிடும். இவற்றை மேலாண்மை செய்வதற்கு தலச்சத்து உரங்களை தேவையான அளவு மட்டும் பிரித்து கரும்பு வயலில் இட வேண்டும். விளக்கு பொறி அமைத்து தாய் பூச்சிகளை கவர்ந்து அழிக்க வேண்டும். சோகைகளை 5ஆம் மாதமும் 7ஆவது மாதமும் உரித்து விடுவதன் மூலம் இப்பூச்சியின் தாக்குதலை ஓரளவு கட்டுப்படுத்தலாம். ஊன்விழுங்கிகளான புரூமஸ் மற்றும் கைலோனிமஸ் காக்சினெல்லா செப்டம் பங்கேட்டா போன்றவற்றை நாம் வயலில் விடுவதன் மூலம் இப்பூச்சியின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். ஊடுருவி பாயும் நஞ்சு மருந்துகளை தேவையான பொழுது தேவையான அளவு கரும்பு பயிரில் தெளிப்பதன் மூலம் இப்பூச்சியின் தாக்குதலை சுத்தமாக நாம் கட்டுப்படுத்த முடியும். மாவுப்பூச்சி. தோகை மடல்கள் நுல் இளம் சிவப்பு நிறமுடைய உடல் முழுவதும் வெண்மையான மாவு போன்ற மெழுகுகளால் மூடப்பட்ட பூச்சிகள் ஆங்காங்கே தென்படும். அவற்றை அருகில் சென்று பார்த்தால் இளம் பூச்சிகளும் முதிர் பூச்சிகளும் ஏராளமாக காணப்படும். இவைகள் இலையில் உள்ள சாற்றை தொடர்ச்சியாக உறிஞ்சி குடிப்பதால் கரும்பு பயிருக்கு சேதம் வெகுவாக ஏற்படும். இதன் மூலம் கரும்பு பயிரின் இலைகள் மஞ்சளாக மாறி பின்பு காய்ந்துவிடும். இப்பூச்சிகள் கருமையாகவும் சுற்றிலும் வெண்மையான மெல்லிய கம்பிகள் போன்ற மெழுகுகள் காணப்படும். இவை கூட்டுப்புழுக்களாக மாறி சுமார் 2 முதல் 3 வாரங்களில் 4 இறக்கைகளுடைய பூச்சியாக வெளிவரும். மேலாண்மை முறைகள். தாக்குதலை முறையாக கண்காணிப்பதன் மூலம் மேலும் சோகைகளை 5ஆம் மாதமும் 7ஆம் மாதமும் உரித்து விடுவதன் மூலமும் 7ஆம் மாதம் கரும்பு பயிருக்கு பட்டம் கட்டி விடுதலின் மூலமும் இப்பூச்சியின் தாக்குதலை ஓரளவு நாம் தடுக்கலாம். தலைச்சத்து உரங்களை பிரித்து தேவையான நேரங்களில் சரியான அளவு இடுவதன் மூலம் இப்பூச்சிகளின் தாக்குதலை ஓரளவு நாம் தடுக்கலாம். இப்பூச்சிகளால் தாக்கப்படாத கரணைகளை மட்டுமே நாம் நடவு செய்வதற்கு உபயோகிக்க வேண்டும். இப்பூச்சியினால் தாக்கப்பட்ட இலைகளை மற்ற இடங்களுக்கு கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும். அவற்றை சேகரித்து எரித்து விடுவது மிகச்சிறந்தது. கரும்பு வயலில் தண்ணீர் தேங்காதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். ஊன் விலங்குகளான டைஃபா எஃபிடிவோரா மற்றும் மைக்ரோமஸ் இக்ரோட்டஸ் ஆகியவற்றை கரும்பு வயலில் நாம் இடுவதன் மூலம் இப்பூச்சியின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக வெள்ளை ஈ. வெள்ளை ஈயானது இப்பூச்சி சுமார் 150 முட்டைகளை வட்டமாக இலைகளின் அடியில் இடும். முட்டைகள் பொறித்த பின்பு இளம் பூச்சிகள் வெளிவந்தவுடன் மெதுவாக நகர்ந்து சென்று இலைகளின் அடியில் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டுவிடும். பின்பு தன்னுடைய கூர்மையான உணவு குழால் மூலம் தொடர்ச்சியாக இவைகள் சாற்றை உறிஞ்சி சேதமுண்டாக்கும். இது 4 பருவங்களை கடந்து கூட்டுப்புழுவாகி பின்பு வெள்ளை ஈயாக வெளியே வரும். இவ்வகை வெள்ளை ஈக்கள் மஞ்சள் நிற உடலுடன் வெண்மையான மெழுகு போன்ற வயிற்றை தாண்டிய இறக்கைகளுடன் காணப்படும். இவைகள் தொகைகளுக்கு அடியில் இருப்பதால் அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக கரும்பின் சாற்றை உறிஞ்சி குடிப்பதால் இவைகளுக்கு கீழ் உள்ள இலைகள் கரும்பூசானம் வளர்ந்து தெளிவாக தெரியும். இவற்றின் மூலம் ஒளிச்சேர்க்கை தடைபட்டு கரும்பின் மகசூல் குறையும். இவற்றின் மேலாண்மை முறைகள். இளம் புழு ஒட்டுண்ணியான என்கார்சியா ஐசக்கி அல்லது ஊன் விலங்குகளான கைலோகோரிஸ் நைக்ரேட்டஸ் மற்றும் ஸ்கிம்னஸ் ஆகியவற்றை இப்பூச்சி வெள்ளையை தாக்கிய வயல்களில் விடுவதன் மூலம் நாம் இப்பூச்சியை ஓரளவு கட்டுப்படுத்தலாம். மற்றும் இரசாயன பூச்சிக்கொல்லிகளான அஸ்டம்ப்ரைட் பைரோமெசிஃபன் அல்லது வேம்பின் மூலக்கூறான 5% போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றை 500 லிட்டர் நீரில் கலந்து இலைகளின் அடியில் நன்கு படுமாறு ஒட்டும் திரவம் கலந்து தெளிப்பதன் மூலம் இப்பூச்சியை நாம் கட்டுப்படுத்தலாம். இதற்கு அடுத்தபடியாக கரும்பில் செதில் பூச்சியின் தாக்குதல் இப்பொழுது வெகுவாக தென்படுகிறது. அதிக பழுப்பேறிய கருமையான வட்ட வடிவமான செதில்கள் கரும்பின் மேற்பரப்பில் அதாவது கரும்பின் கரணைகளில் காணப்படும். கரும்பின் தண்டின் மீதும் தோகை மடலின் மீதும் சில சமயம் காணப்படும். தண்டின் மீது இவை கூட்டங்கூட்டமாக காணப்படும். இச்செதில் பூச்சிகள் செதில்களுக்குள் பாதுகாக்கப்பட்டுள்ளதால் நாம் தெளிப்பான்கள் அதாவது இரசாயன கொல்லிகளை தெளிக்கும் பொழுது மிகவும் கவனமாக தெளிக்க வேண்டும். கரும்பு பயிரில் இப்பூச்சியானது இலைகளில் காணப்பட்டால் 5ஆம் மாதம் மற்றும் 7ஆம் மாதம் இலைகளை உரித்து விடுவதன் மூலமும் 7ஆம் மாதம் கரும்பு பயிரை பட்டம் கட்டுவதன் மூலமும் இப்பூச்சிகளின் தாக்குதலை ஓரளவுக்கு நாம் கட்டுப்படுத்தலாம். இப்பூச்சியினால் தாக்கப்படாத கரணைகளை மட்டுமே தேர்வு செய்து நாம் நடுவதற்கு பயன்படுத்துவதன் மூலமும் இப்பூச்சியின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். வரப்புகள் மற்றும் கரும்பு பயிரின் ஓரங்களை மிகவும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். மருதாம்பு கரும்பு பயிர் செய்வதை இப்பூச்சிகள் அதிகமாக தோன்றினால் தவிர்த்து விட வேண்டும். கரும்பு வயலில் தண்ணீர் தேங்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் ஊடுருவி பாயக்கூடிய நஞ்சு வகைகளை இப்பூச்சிகள் அதிகம் தென்பட்டால் 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பதன் மூலம் இப்பூச்சிகளை நாம் கட்டுப்படுத்தலாம். சமீப காலமாக கரும்பு பயிரின் நுனியில் மாவு பூச்சி போன்ற ஒரு பூச்சி தோன்றுகிறது. இப்பூச்சி எறும்புகளோடு சேர்ந்து காணப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் இப்பூச்சி தோன்றும் போது கரும்பானது வளைந்து பின்பு நேராக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ளது. இவைகளே இப்பூச்சி தாக்குதலின் அறிகுறிகளாகும். இவைகள் முடி கொத்து மாவு பூச்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவ்வகை பூச்சிகள் நமது திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் சமீப காலமாக காணப்படுகிறது. அவ்வகை பூச்சிகள் காணப்பட்டால் முதலாவதாக கரணை நேர்த்தியாக நாம் கார்பன்டசிம் 50 WP என்ற மருந்தை 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் என்ற அளவை எடுத்துக்கொண்டு 30 நிமிடம் இக்கரணைகளை ஊற வைக்க வேண்டும். பின்பு இமிடாக்ளோப்ரேட் 70 WS என்ற மருந்தை 1.5 மில்லி 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து 5 நிமிடங்கள் ஊற வைத்து பின்பு அந்த ஊற வைத்த கரணைகளை நிழலில் உணர்த்தி நடவு செய்ய வேண்டும். இப்பூச்சிகள் நாம் தென்பட்டால் அவைகளுக்கு தற்காப்பு முறையாக, வருமுன் காக்கும் முறையாக வயல் ஓரங்களில் உள்ள 3 வரிசை கரணைகள் மற்றும் கரும்பு பயிருக்கு இமிடாக்ளோப்ரேட் 17.8 SL என்ற மருந்தை 10 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவிலும், அல்லது குளோரான்ட்ரெனெல்லிப்ரோல் 18.5 SC என்ற மருந்தை 10 லிட்டர் தண்ணீருக்கு 4 மில்லி என்ற அளவிலும், குளோத்தயாடின் என்ற மருந்தை 10 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவிலும், அல்லது ஸ்பைரோடெட்ராமெட் 150 OD என்ற மருந்தை 10 லிட்டர் தண்ணீருக்கு 12.5 மில்லி என்ற அளவில் ஏதேனும் ஒரு மருந்தை நாம் தெளித்து இப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இப்பூச்சியின் பொருளாதார சேத நிலையானது 10%. இப்பொருளாதார சேத நிலையை இப்பூச்சி தாண்டும் பொழுது நாம் இமிடாக்ளோப்ரேட் 17.8 அதாவது 17.8 SL என்ற மருந்தை 1 மில்லியும், ப்ரொபிகனோசோல் என்ற மருந்தை 1 மில்லியும் கலந்து இதற்றுடன் ஒட்டும் திரவமும் 1 மில்லி என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீருக்கு இந்த அளவை கலந்து நாம் தெளிக்க வேண்டும். அவ்வாறு 15 முதல் 20 நாட்கள் இடைவெளியில், 15 நாட்கள் இடைவெளியில் தெளித்தால் மிகவும் உத்தமம். 3 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதன் மூலம் இப்பூச்சியை நாம் கட்டுப்படுத்தலாம். அவ்வாறு நாம் மருந்து தெளிக்கும் பொழுது நது குறுத்து நன்றாக நனையும்படி மருந்தை நடு குறுத்தில் தெளிக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இவற்றுடன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கரும்பு பூஸ்டர் 1 ஏக்கருக்கு 2 கிலோ என்ற அளவில் வாங்கி கரும்பு பயிருக்கு தெளிப்பதன் மூலமும், மருதாம்பு பயிர்களை நாம் அதிக அளவில் விடுவதை தவிர்ப்பதன் மூலமும் இப்பூச்சியை நாம் கட்டுப்படுத்தலாம். மேற்கூறிய பூச்சிகள் தவிர பலவகை வண்டுகளும், நாவாய் பூச்சிகளும், அசுவினிகள் மற்றும் இலைப்பேன்களும் கரும்பை தாக்குகின்றன. இவற்றால் பெரிய அளவு பொருளாதார சேதம் ஏற்படுவதில்லை. இப்பொழுது நாம் கரும்பில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு எவ்வாறு மேற்கொள்வது என்பதை சுருக்கமாக பார்ப்போம். கரணைகளை தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது பூச்சி தாக்காத கரணைகளை மட்டுமே நடவிற்கு பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் செதில் பூச்சிகளின் சேதத்தை கட்டுப்படுத்தலாம். பூச்சிகளால் தாக்கப்பட்ட கரணைகளை அகற்றி அழிப்பதன் மூலம் பூச்சிகள் பெருகி சேதம் விளைவிப்பதை குறைக்கலாம். மேலும் தோகைகளை அவ்வப்போது உரித்து விடுவதால் இப்பூச்சியின் பெருக்கத்தை தடுத்து அதிகமாக இருக்கும் தண்ணீரை வடிகட்டுவதன் மூலம் இவ்வகை பூச்சிகளை நாம் கட்டுப்படுத்தலாம். நுனி குருத்து புழுவை கட்டுப்படுத்த முட்டை குவில்களையும் தாக்கப்பட்ட பகுதிகளையும் சேகரித்து அழித்துவிட வேண்டும். ஐசோட்டமா ஜவான்சிஸ் என்ற ஒட்டுண்ணி குலவையை பெருக்கி கரும்பு பயிரில் விழுவதன் மூலம் இப்பூச்சியை கட்டுப்படுத்த முடியும். வேர்ப்புழுக்களின் வண்டுகளை விளக்குப்பொறி வைத்து பிடிக்கலாம். இவ்வண்டுகள் மலைக்கு பிறகு அதிக அளவில் காணப்படும். அல்லது அருகில் வேப்ப மரங்கள் இருந்தால் அம்மரங்களை கலைந்துவிட வேண்டும். மாலை நேரங்களில் விளக்குப்பொறிகள் வைத்து வண்டுகளை சேகரித்து அழிக்க வேண்டும். கரும்பின் குருத்து புழுவை கட்டுப்படுத்த நெட்ட 15ஆம் நாளில் ஒரு முறையும் 45ஆவது நாளில் இரண்டாவது முறையும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஏதாவது ஒரு மருந்தை உபயோகப்படுத்தவும். கார்போஃபியூரான் 4% குறுநை மருந்தை ஏக்கருக்கு 5 கிலோ என்ற அளவிலோ, அல்லது குளோரான்ட் நெல்லிப்போல் 4G என்ற குறுநை மருந்தை ஏக்கருக்கு 8 கிலோ என்ற அளவிலோ 20 கிலோ மணலுடன் கலந்து கரும்பு பயிரின் தூர்களுக்கு அருகில் வைத்து மண் அணைப்பதன் மூலம் குருத்துப்புழு சேதத்தை கட்டுப்படுத்தலாம். கரணைகளை நடும் பொழுது குளோரிபைரிபாஸ் 1.5% தூளை ஏக்கருக்கு 50 கிலோ வீதம் பார்களில் இடுவதன் மூலம் கரையான்களின் தாக்குதலை நாம் கட்டுப்படுத்தலாம். செதில் பூச்சிகளை கட்டுப்படுத்த ஊடுருவி பாயும் நஞ்சை பூச்சிகள் தோன்றும் பொழுது 500 லிட்டர் தண்ணீரில் 1 ஹெக்டேருக்கு என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் நாம் கட்டுப்படுத்தலாம். சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த தேவையான அளவு, தேவையான சமயத்தில் குறு அளவுகளை பிரித்து தலைச்சத்தை இடுவதன் மூலம் நாம் கட்டுப்படுத்தலாம். தோகைகளை உரித்து விட்டம் கட்டுவதன் மூலம் துளைப்பான்கள் மற்றும் சாரூஞ்சி பூச்சிகளின் தாக்கத்தை பெருமளவு நாம் கட்டுப்படுத்த முடியும். இவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலமும், 6 பார்களுக்கு 1 பார் நாம் தக்கப்பூடை விதைப்பதன் மூலமும், கரும்பு பயிரில் சுத்தமாக நாம் பயிர் பாதுகாப்பு செய்வதன் மூலமும், நிறைவான சுத்தமான வேளாண்மை தொழில்நுட்பங்களை நாம் கடைபிடிப்பதன் மூலம் கரும்பு பயிரில் அதிக மகசூல் எடுத்து சர்க்கரை கட்டுமான திறனையும் நாம் பெருக்க முடியும். இவ்வாறு மேற்கூறிய வழிகளை கடைபிடிப்பதனால் கரும்பில் தோன்றும் பூச்சிகளை வெகுவாக சுலபமாக நம்மால் சமாளித்து அதிக மகசூல் எடுக்க முடியும் என்பது திண்ணமே. மேற்கூறிய கரும்பில் தோன்றும் பூச்சிகளின் சம்பந்தமாக ஏதேனும் சந்தேகங்கள் விவசாய பெருங்குடி மக்களுக்கு இருப்பின், எனது பெயர் பாஸ்கரன். நான் உதவி பேராசிரியராக கோவையிலுள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பூச்சியியல் துறையில் பணிபுரிகிறேன். எனது தொலைபேசி எண் 9445175022 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தங்களின் சந்தேகங்களை தெளிவுபடுத்தி கொள்ளலாம். நன்றி.
நேயர்களே, இதுவரை மண்ணில் வாழ்ந்து கரும்பை தாக்கும் பூச்சிகளை பற்றியும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை பற்றியும் இந்நிகழ்ச்சியில் முனைவர் பாஸ்கரன் அவர்கள் கூறிய தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.